தி ஜானகிராமனின் மோகமுள் இரண்டாவது பாகத்தின் முதல் அத்தியாயத்தின் மூன்றாவது பகுதி. யாரது? யாரு? யமுனா? யமுனாவா இது? நீ தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. ஒரு சோபாவின் நுனியில் தொட்டும் தொடாததுமாக உட்கார்ந்திருந்த யமுனா சட்டென்று எழுந்து நின்றாள். ஒன்றும் புரியாமல் பிரமித்தான் பாபு. தட்டு தடுமாறி, என்ன யமுனா, எப்ப வந்த என்று கேட்டான். கேள்வியில் கவனம் இல்லை, ஏதோ தானாக வந்தது அது. ஏன் இப்படி மாறி இருக்கிறாள் இவள் என்று வியப்பும் பயமும் தான் அறிவை கலக்கிக் கொண்டிருந்தன. பழைய யமுனாவின் படமும் இந்த யமுனா இப்போது நிற்கும் தோற்றமும் ஒன்றின் மேல் ஒன்றாக நின்றன. பார்வை மங்கியவன் கண்ணில் தெரிவது போல இரட்டையாக ஒன்றினுள் ஒன்று செருகினாற்போல் நின்றன. திகைத்து போன அவனுக்கு இரண்டு மூன்று கணத்திற்கு எந்த உருவம் உண்மை, எதை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று புரியவில்லை. எனக்கே ஏதாவது சித்தப்பிரமையா? எப்போதும் போல் உயரமாக நின்றாள் அவள். அவள் இல்லை, யாரோ உடம்பு துரும்பாக இழைத்து கிடந்தது. தோளில் எவ்வளவு முற்றல்! சுமார் ஒரு வருடம் முன்பு பார்த்த அந்த நிறம் எங்கே? அப்போதே உடலில் உள்ள பளபளப்பு மறைந்துவிட்டது. வயது இப்போது 40 இருக்கும். எனக்கு 28, இவளுக்கு 39 முடிந்திருக்கும். 40 வயதில் இப்படி மாறிவிடுவார்களா? என்ன பதில் சொன்னாள்? எப்ப வந்த யமுனா? 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா என்று கேட்டுவிட்டு மீண்டும் அவன் வாய் அடைத்து விட்டது. இவளா யமுனா? கையிரண்டும் தோளிலிருந்து பிடிப்பு தளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது போல் இருந்தது. பிடித்து இழுத்தால் கையோடு வந்துவிடுமோ என்னவோ. வலது தோள்பட்டை எலும்பு முண்டி நின்றது. வெள்ளை மல் ரவிக்கையும் முட்டிக்கொண்டு தெரிந்தது அந்த எலும்பு. இடது தோளில் பரவியிருந்த மேலாக்கையும் மீறிக்கொண்டு இடது எலும்பு பட்டை. கையெல்லாம் நரம்பு புடைப்பின் நெளிவுகள். நரம்பில்லை, இரத்தக்குழாய். புறங்கையில் இவ்வளவு புடைப்பா? புஜப்பனை விசிறிகாம்பை போல தட்டையாக வாய்க்கால் ஓடிற்று. முன்கையில் 2 எலும்புகள் உண்டு என்று நன்றாக தெரிந்தது. முன்கை புஜம் இரண்டையும் உருண்டையாக காத்து வந்தது எங்கே? காத்து வந்தது எது? அது எங்கே? கழுத்தின் எலும்புக்குள் 2 பள்ளங்கள். கருத்துத்தான் விட்டிருந்தாள். கருப்பு கூட இல்லை. இவள் இயற்கையில் நல்ல சிவப்பு. அந்த பளபளப்பை எதிலோ போட்டு வாட்டி வதக்கினாற்போல் இருந்தது. வதக்கல்தான். எந்த சூட்டில் இப்படி வதங்கி கிடக்கிறாள்? தலையில் 4-5 நரை மயிர்கள் எங்கோ தெரிந்தன. நரை இல்லை, நரையின் ஆரம்பம் இல்லை. ஏதோ தப்பித்தவறி முளைந்த வெள்ளை என்று சமாதானம் செய்து கொண்டான் பாபு. இன்னைக்கு காலமதான் வந்தியா? இல்லையே, 2 நாள் ஆச்சே. எங்க தங்கியிருக்க? புரசவாக்கத்துல. அங்கே யார் இருக்கா? எங்கள் சின்னம்மா மாப்பிள்ளையோட தம்பி இருக்கான், அங்கே தான் இருக்கேன் இப்போ. அம்மா வந்திருக்காளா? இல்லை. நீ மாத்திரமா வந்த? ஆமாம். 2 நாள் ஆச்சுன்னா முந்தா நாள் வந்தியா? ஆமாம். உட்காரேன். பரவாயில்ல. பரவாயில்ல, உட்கார். சரியா உட்காரலாம். 4-5 நாள் முன்னாடி பாபநாசம் போயிருந்தேன்.
பாபநாசமா?
இங்க வரதுக்கு 1st நாள் போயிருந்தேன். என்ன விசேஷம்?
சும்மா தான், அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு போனேன். அப்பா தான் சொன்னாங்க உனக்கு வேலை ஆயிருக்குன்னு.
யமுனா தலையை குனிந்தவாறே பேசிக்கொண்டிருந்தாள். நிமிர்ந்த போதும் அவனை நேராக பார்க்கவில்லை. சுவரை அல்லது திறப்பின் வெளியே தெரிந்த சென்னையின் மாடிகளை பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணில் சூன்யமான ஒரு பார்வை. கண் வெளிரிட்டு கிடந்தது. அதன் ஒளியை வயது கொண்டு போய்விட்டது என்று நிச்சயமாக தெரிந்தது. இனிமேல் திருப்பித் தராது. கண்ணின் வெள்ளை காரை மாதிரி ஒரு வெள்ளை பீங்கானின் பளபளப்பு பெயர்ந்து விட்டாற்போல் ஒரு வெறும் வெள்ளை. பழைய பாத்திரம். இனிமேல் எந்த உபயோகத்திற்கும் ஆள முடியாத பழைய பாத்திரம் மாதிரி. ஏன் இப்படி இழைத்து விட்டாள்? ஏன் இந்த பழைய புடவை? காதில் ஒரு தோடு, சிவப்பு தோடு. நல்ல சிவப்பு இல்லை, மலிவாக கிடைக்கிற போலி சிவப்பு.
மூக்கில் கருப்பாக ஒரு மூக்குத்தி. சிவப்பு கல் கூட இல்லை அது, கருப்பு பத்தான் கல் மாதிரி இருந்தது. கழுத்து சூன்யமாக இருந்தது. கையில் இரண்டு ரப்பர் வளை. இவளுக்கு என்ன உடம்பு? க்ஷயரோகமாக இருக்குமோ? வைத்தியம் பார்த்து கொள்ள மதராஸ் வந்திருக்கிறாளோ? அப்படியானால் ஏன் அம்மாவை அழைத்து வரவில்லை? மாம்பலத்திலேருந்து திருவல்லிக்கேணிக்கு ரூம் மாத்திட்டு போக போறேன்னு எழுதியிருக்கிறதா சொன்னாங்க அம்மா. ஆமாம், மாத்திண்டு வந்தாச்சு, ரெண்டு நாள் தான் ஆச்சு. அதான் சொன்னாங்க, மாம்பழம் சௌக்கியமா இல்லையா? சௌகரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சவா திருவல்லிக்கேணியில தான் இருக்கா. பஸ்ஸும் இஞ்ச வசதி ஜாஸ்தி. நான் இங்கே இருக்கேன்னு எப்படி தெரியும் உனக்கு? உங்கள் அம்மா தான் விலாசம் கொடுத்தாங்க. நீ இங்கே வர்றது தெரியுமா அவளுக்கும்? நான் வரேன்னு சொல்லலை. எங்கே இப்படி இவ்வளவு தூரம்? பதில் எதிர்பார்த்து நின்றான் அவன். யமுனா ஒன்றும் பேசவில்லை. வெளியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். உடம்பு ஏதாவது சரியில்லையா யமுனா? இல்லையே, சாதாரணமாக தான் இருக்க. அப்படின்னா அடையாளமே புரியாம இப்படி இழைச்சிருப்பானேன்? டாக்டரிடம் காண்பித்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றான் பாபு. உடம்புக்கு ஒன்றும் இல்லை. இல்லை யமுனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாபு. பின்ன என்ன? எல்லாத்தையும் நான் இங்கேயே சொல்லிடணுமா? நீ எங்கே தங்கியிருக்க? புரசவாக்கத்துலேன்னு சொன்னேனே, செல்வ விநாயகர் தெரு. உங்கள் உறவுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர்? ஷாப்பு வச்சிருக்கார். அவர் சொந்த வீடு தான் அது. அங்கே வந்து பார்க்கலாமா? நான் அதுக்கு தான் வந்தேனா. எப்போ வரலாம்? எப்பவும் வரலாம். நான் எங்கே போக போகிறேன்? என்ன விஷயம் யமுனா, சொல்லேன். யாரோ வராப்பல இருக்கே என்று குரலை தாழ்த்தி சொன்னாள் யமுனா. விசிட்டர் ஹால் வழியாக யாரோ போய்கொண்டிருந்தார்கள். விளம்பர பொது உறவு அதிகாரி, நம் அதிகாரி. நமஸ்காரம் என்றான் பாபு. நமஸ்காரம் என்று யமுனா இருப்பதை பார்த்து சற்று தயங்கிவிட்டு திரும்பினார் அவர்.
அவர் யார் பாபு?
எங்க ஆஃபீஸர்.
எத்தனை நாளா இங்க வேலையா இருக்க நீ?
3 வாரம் மாறுது.
ஆளே மாறி போயிட்டியே.
என்ன?
சட்டை.
சட்டையத்தான் மாத்திக்கலாம், வேற எதை மாத்திக்க முடியும்?
சௌகரியமா இருக்கா?
இருக்கு.
அப்போ போயிட்டு வரேன், சாயங்காலமா வரியா?
வரேன். யமுனா தயங்கினாள்.
வரும்போது சார்ஜுக்கு இல்லை, பக்கத்து வீட்டில் வைத்தியம் பண்றாங்க ஒரு அம்மா, அவங்க கிட்ட 10 ரூபா வாங்கி வந்தேன். உடனே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி வந்தேன். வந்த அன்னைக்கே அனுப்பியிருக்கணும், ஆனால் இவங்க கிட்ட கேட்கறதுக்கு என்னமோ போல் இருந்தது.
தங்கியிருக்கியே அவா கிட்டவா?
ஆமாம், சம்பதிங்களாச்சே.
எப்போ அனுப்பணும்?
இன்னைக்கு அனுப்புறதே தவக்கம்தான்.
நான் அனுப்பிக்கட்டுமா, நீ அனுப்பிக்கிறியா?
போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? உன் ஆஃபீஸை நேற்று முழுக்க தேடினேன், இன்னைக்கு தான் கிடைச்சிது.
அட ராமா, எனக்கு ஒரு லெட்டராவது போடப்படாதா?
போட்டிருக்கலாம், பதில் வர வரையில் காத்திருக்க முடியறதா? நேரே வந்து பார்த்து விட்டா தேவையில்லை போல இருந்தது, அதான் வந்தேன்.
பணத்தை எந்த விலாசத்துக்கு அனுப்பிக்கணும்?
வைத்தியம் கோவிந்தம்மாள், கர்ணக்கொள்ளை தெரு.
கர்ணக்கொள்ளை தெருவா?
ஆமாம்.
பக்கத்து வீடு நீயே?
பக்கத்து வீடு தான்.
கடலங்குடி தெரு இல்லையா?
அங்கே அம்மா தான் இருக்கா.
அம்மாவா? என்ன யமுனா இது?
நான் தனியாக வந்து விட்டேன். கரணக்கொள்ளை தெருவில் ஒரு சொந்தக்காரர் இருக்கா, இஞ்சி முறப்பா பண்ணி தெரு தெருவா வித்துக்கிட்டே போவாரே, ஞாபகம் இருக்கா?
மீசை வச்சுண்டு மணி அடிச்சுண்டு மா நிறமா குட்டையா?
ஆமாம்.
சந்தன போட்டுண்டு?
அவரே தான். ராத்திரி தூங்கும்போது கூட அவர் சந்தன போட்டு அழிஞ்சு போயிடாது என்று சிரித்தாள் யமுனா. அவர் வீட்டிலேயே ஒரு ரூம் இருந்தது, வாடகைக்கு தரேன்னார். 5-6 மாசமா அங்கே தான் இருந்தேன்.
தனியாகவா?
தனி என்ன, இஞ்சி மரப்பாக்காரருக்கு சம்சாரம், குழந்தைகள்லாம் இருக்கு.
அம்மா வரவில்லையான்னு கேட்டேன்.
அம்மா கடல்முடி தெருல தான் இருக்கா.
தனியா இருப்பானேன்?
ஒத்துக்கல.
காரணம்?
எத்தனை நேரம் இங்கேயே பேசிட்டு இருக்கிறது, உனக்கு வேலை இல்லையா?
தனியாத்தான் சமைச்சு சாப்பிட்டு இருந்தியா?
ஆமாம்.
உடம்ப பார்த்தாலே தெரியறது.
நான் வரட்டுமா?
யமுனா இறங்கினாள், கூடவே பாபு இறங்கினான். இப்படி நேரே போனா 7 நம்பர் பஸ் நிற்கும், அதில் ஏறி போயிடலாம்.
கட்டாயம் வரியா சாயங்காலம்? நகை இருந்தா தான் வருதுன்னு வச்சுக்க வேண்டாம். இந்த நகைகளை சும்மா கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டா யாரும்.
பாபு பதில் பேசவில்லை. யமுனா எஸ்பிளனேடை நோக்கி நடந்து போவதை பார்த்து கொண்டு நின்றான். நடையில் கூட ஒரு அச்சம் தெரிந்தது. எங்கேயாவது பஸ்ஸில் டிராமில் மாட்டிக்கொண்டு விட்டால்? எதற்காக இங்கு வந்திருக்கிறாள்? அந்த யமுனா இல்லவே இல்லை இவள். உடலை எதிலோ போட்டு நெருக்கி உருட்சியை போக்கி உயிரையும் ஒளியையும் பிழிந்து பலகையாக அடித்து விட்டார் போல் இருந்தது. குரல் கூட கணீர் என்று இல்லை, கம்மி இருந்தது. எங்கிருந்தோ பேசுவது போல ஒரு மெலிவு, பலகீனம். உடலில் வளைவுகளுக்கு குழைவுக்கு பதிலாக இப்பொழுது வெறும் கோடுகளும் சச்சவுக்கங்களும் தான் மிஞ்சியிருந்தன. கன்னத்தில் பள்ளம், கழுத்தில் எலும்பில் பள்ளம், முன்னங்கையில் 2 எலும்புகளையும் காட்டும் ஒரு நீளப்பள்ளம். பாதம் கூட சற்று இழைத்து விட்டார் போல் இருந்தது. கண்ணில் ஏன் இவ்வளவு ஆழ்ந்த குழிவு? இப்படி தனியாக எதற்காக வர வேண்டும்? பார்வதிக்கும் இவளுக்கும் என்ன தகராறு? ஒத்து வரவில்லையாம். உலகம் முழுதும் இருள் மண்டியது போல இருந்தது. நீ மாடிப்படியேறி விசிட்டர் ஹாலை கடந்து குமாஸ்தாக்களும் சின்ன அதிகாரிகளும் வேலை செய்கிற கூடத்தை கடந்து தன் அறைக்குள் நுழைந்தான் பாபு. பொது உறவு அதிகாரி, விளம்பர சித்திரக்காரர், இன்னொரு குமாஸ்தா, 3 பேரும் பாபுவை பார்த்தார்கள். மேஜை முன் உட்கார்ந்து கொண்டான் பாபு. இவர்கள் பார்க்கிற பார்வை புரிகிறது. முன்னாலேயே ஏதாவது சொல்லிவிட்டால் என்ன?
என்ன சொல்லலாம்?
ஏன் சார் என்று கோதண்டபாணியை பார்த்தான் அவன். பொது உறவு அதிகாரி தலையை நிமிர்த்தினார்.
ஒரு பையன் 2 வருஷம் இன்சூரன்ஸ் கட்டினானா, அப்புறம் 4 வருஷம் கட்டவில்லையாம், இப்போது செத்து போயிட்டான்.
யார் பையன்?
இப்ப கீழே வந்திருந்தாங்களே அந்த அம்மாக்கு உறவு.
எப்ப செத்து போனான்?
1 வருஷம் ஆகிறது.
பிரீமியம் கட்டின்றிருந்தானோ இல்லையோ?
பிரீமியம் 2 வருஷம் கட்டி அப்புறம் கட்ட முடியாமல் நிறுத்திட்டான். 4 வருஷத்துக்கு அப்புறம் செத்து போயிட்டான்.
நல்லது.
என்ன, நமக்கெல்லாம் தான்
என்ன?
இல்லாட்டா நமக்கு போனஸும் பஞ்சப்பணியும் எப்படி வரும்? நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. இது ஒன்றும் பிரயோஜனப்படாது, சட்டம் இடம் கொடுக்காது. 4 வருஷம் முன்னாடி செத்து போயிருந்தாலும் ஏதோ கட்டின்டே செத்து போனான்னு கொடுத்துருக்கலாம். செத்து போகிறதுக்கும் வேலை தெரிஞ்சு செத்து போனா தான் உண்டு.
ரொம்ப பரிதாபகரமான கேஸ் சார்.
நல்லது, என்ன பண்ணுறது, நம்ம கையே கட்டி போட்டு வச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவாளா?
ஆமாம்.
நான் வேணா எம்டி கிட்ட சொல்லி பார்க்குறேன். 4 வருஷம் ஆயிடுத்து, அவர் தான் என்ன பண்ணுவார்? நம்ம கம்பெனி இல்லை சார்.
பின்ன
ஓல்டு சில்வர். ஓல்டு சில்வரா? இன்னும் நல்லது.
என்ன சார்,
பாலிசி முழுக்க பூர்ண ஆயுசோடு இருந்து கட்டினவனுக்கே கொடுக்க மனசு வராதேயா உங்களுக்கு? மெச்சூர் கேஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே 2-3 வருஷம் இழுத்தடிக்கிற தப்பிலிகளாச்சு. இதுக்கா சொப்பனம் கூட காண வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. இதுக்கு தான் இத்தனை நேரம் மெனக்கெட்டீர்களா?
என்ன பண்ணுறது, பணத்தை பறி கொடுத்து விட்டு ஆளையும் கொடுத்து விட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்குற போது என்ன செய்கிறது?
பாவம் பையன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானாம்?
அவன் ஏதோ மோட்டார் கம்பெனியில் இருந்தானாம்.
மோட்டார் கம்பெனியில் இருந்தால் என்ன, ஏரோப்ளேன் கம்பெனியில் இருந்தால் என்ன, பிரயோஜனம் இல்லை.
ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிடுங்க சார். இந்த மாதிரி கன்றாவி கேசையெல்லாம் கேட்டால் ஏண்டாப்பா இந்த உத்தியோகத்துக்கு வந்தோம்னு ஆயிடுறது.
கிருஷ்ணமூர்த்தி, அந்த K3 எடு
என்று தன் வேலைக்கு திரும்பிவிட்டார் அவர். பாபுவுக்கு அப்பாடா என்றிருந்தது. எதற்காக இந்த அனாவசியமான கதையெல்லாம்? ஒரு க்ஷணத்திற்குள் ஒரு பையனை படைத்து அவனை பிரீமியம் கட்டச் சொல்லி நிறுத்தச் சொல்லி சாக அடித்து ஓல்டு சில்வர் கம்பெனிக்கு ஒரு வசவையும் வாங்கி கொடுத்து யமுனா இத்தனை நேரம் பஸ்ஸில் ஏறியிருப்பாளா? 7 நம்பர் லேசில் கிடைக்காது. 15 போய் பெட்ரோல் பங்கில் இறங்கி 16 or 20 போகச் சொல்லியிருக்கலாம். பெட்ரோல் பங்கிலிருந்து கொஞ்சம் நடந்து தெருவை கடந்து திரும்பினால் ஒரு தூங்கு மூஞ்சி மரமோ ஏதோ இருக்கிற ஞாபகம். அங்கு நிழலாக இருக்கும், ஆனால் இப்போது எதிர்வெயிலாக இருக்கும். அந்த நிழல் கூட தெருவுக்கு மேற்கே விழுந்திருக்கும். சாப்பிட்டாளா என்று கூட கேட்கவில்லையே. கையில் ஏதாவது சில்லறை இருந்ததா? டிங் டிங். தள்ளுக்கதவை திறந்து வந்த நம்மாழ்வார் கோதண்டபாணியிடமிருந்து ஏதோ கடுதாசை வாங்கி கொண்டு வெளியே போனான். சித்திரக்காரர், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பெனி போட்டிருக்கிற பெரும் நடையை விக்ராமவதாரம் மாதிரி படம் போட்டு கொண்டிருந்தார். 1 வருஷத்தில் 2 கோடி ரூபாய் பாலிசி. மகாபலி கையை கூப்பி உட்கார்ந்திருக்கிறான். மகாபலி எதுக்கு சார்? மகாபலியா? அதுதான் வருமே ஊதாரித்தனம். சுக்கர பகவானை காணோமே. எல்லாத்தையும் போட்டா ஃபோக்கஸ் வராது சார். அவர்தானே தடுத்தார் மகாபலி தானம் பண்றத? அது சரிதான், அதெல்லாம் காமிக்கணுங்கிறது இல்லை. ஏன் உங்களுக்கு அதையும் போடலாம்னு தோன்றதோ? எனக்கு ஒன்றும் தோணலை, சும்மா கேட்டேன். அதையும் போடலாம், ஆனால் பேக்ரவுண்டில் அப்படி டிம்மா மெலிசி கோட்டினால சுக்கரனை போட்டு ஒரு கிண்டியையும் அப்படியே இருக்கிறாப்புல காமிச்சாலும் நல்லா இருக்கும். ஆமாம் சார், போடலாம். சுக்கரன் எதுக்காக தடுக்கிறார்? யார் வந்திருக்கான்னு பிச்சைக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆமாமா, அதாவது வீண் டம்பம், புது மோஸ்தர், இதையெல்லாம் சுக்கரர் மாதிரி காமிக்கிறது. அவர் வந்து மகாபலியை தடுக்கிறார். நல்ல விஷயத்துக்கு பணம் கொடுக்காதேன்னு அதானே? இத்தனை நேரம் பஸ் சென்ட்ரலில் போயிருக்கும். இங்கே வந்து உட்கார்ந்த போதே முகம் வேர்த்திருந்தது. ஏதாவது குளிர்ந்த பானமாக வாங்கி கொடுத்திருக்கலாம். எல்லாம் அப்புறம்தான் தோன்றுகிறது. ஏன் சார் யோசனை பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிறதும் சரிதான், பின்னாடியே போட்டு விடுறேன். சுக்கரரை மட்டும் லைன் டிராயிங்காக போட்டு, அதாவது வெள்ளை கோடா பின்னால் நீல டின்ட் வரும்படியாக போட்டுட்டா ஜோராக இருக்கும். ஆனால் கீழே நீங்கள் தான் எடுப்பா எல்லாத்துக்கும் ஒத்ததாக எழுதணும். அட, எழுதி முடியுமையா? நீர் எழுதினாலும் அதுக்கெல்லாம் சப்ப கட்டு கட்டுறாரே அவர். முழுக்க போட்டுட்டு காமியே. சரியா இருந்தா எழுதுற, இல்லாட்டா கிழிச்சு பேர ஐடியா அவர்கிட்ட கேட்டுக்குமே. இது கோதண்டபாணி சார். இதை வேணா பாருங்க, மற்ற கம்பெனிகள்லாம் இந்த ஒன்றை பார்த்தா போதும், அப்படி அமைச்சலா விழும் போல இருக்கு என்றார் சித்திரக்காரர். மற்ற கம்பெனிகள்லாம் பார்த்து என்ன பண்றது? கம்பெனிகளாக இன்சூர் பண்ண போறாங்க ஜனங்களானையா? அது சரி, அதுக்குத்தான் புரிஞ்ச கதையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம கம்பெனி விளம்பரம்னா அது யாரும் பார்க்குறாங்களே. நீர் இருக்கீர், அப்புறம் என்னையா? பாபு, அவருக்கு என்ன குறை தெரியுமோ? இப்போ பாத்தியா, இத்தனை செய்கிறோம், ஒரு பய வாயை திறக்க மாட்டேங்கிறானேன்னு வருத்தம். அதுக்காக இப்படி சுற்றி சுற்றி 1 அத்தியாயம் 2 அத்தியாயம்னு போட்டுக்கிறார். அதெல்லாம் உம்மை பொறுப்பு. இனிமே நல்ல ஆர்டிஸ்ட் அவர். அவரை வந்து தம் பலத்தை தானே தெரிஞ்சுக்கிறாப்புல நீர் பண்ணணும். என்ன ஓய் ஆர்டிஸ்ட், சரிதானே? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அவர் விஷயம் தெரிஞ்சவர், லேசுப்பட்ட ஆள் இல்லை. 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டாரா? என்ன சார் என்றான் பாபு. என்ன ஐயா? இப்போ ஒரு பையனை பற்றி என்னமோ சொன்னாரே, செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு. அட பாவி மனுஷா, நிஜத்தை சொல்கிறது கூட முடியலையே சார். தேவலையே நம்ம ஆர்டிஸ்ட் என்றான் பாபு கோதண்டபாணியை பார்த்து. பின்ன என்ன சார், திடீர்னு ஆஃபீஸ்ல வந்து கேட்பாங்க, அதுவும் வேற ஒரு கம்பெனியில் இருக்கிறவர்கிட்டயா என்று பல்லை காட்டிக்கொண்டே குறும்பு சிரிப்பு சிரித்தார் ஓவியர். அதுவும் நாம ஏதாவது கேட்டமா? இவராத்தானே ஆரம்பிச்சாரு. என்னையா பாபு, இதுக்கு என்ன சொல்றீர்? எனக்கு கூட தோணலையே. அவர் ஆர்டிஸ்ட், மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது நடந்தது மாதிரியே தோணி போயிடும். ஓய், பொல்லாத ஆள்யா இருக்கீரே நீர். ஓய் ஆர்டிஸ்ட்,
கீழே வந்த அம்மாளுக்கு 50 வயசு இருக்கும். சந்தேகப்படாதீர், நான் பார்த்தேன் வரபோது என்றார் கோதண்டபாணி சிரித்து கொண்டே. 50 வயசா? அப்ப சரி, எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்று சிரித்துவிட்டு மையில் பிரஷை தோய்த்தார் சித்திரக்காரர். நீ?
பாபுவுக்கு மொலமொலவென்றது.
சித்திரக்காரர் சொன்னதையெல்லாம் வாபஸ் வாங்கி கொண்டு விட்டார். ஆனால் அதிகாரி சொன்னதற்காகவே தவிர உண்மையாகவே இல்லையோ என்று திக் திக் என்றது பாபுவுக்கு. இவன் பொல்லாதவன். வெகுளி மாதிரி சிரிப்பு, அசடு மாதிரி சில சமயம் பேச்சு, ஆனால் பொத்தென்று எதையோ தூக்கி போடுகிறான். நாம் சொன்னது உண்மையல்லவென்று எப்படி இவனுக்கு நறுக்கென்று தோன்றிற்று? பொல்லாதவனா இவன்? இல்லை, நம்பகமானவன். குறும்பும் அறிவும் வெள்ளை மனதும் படைத்தவன். 3 வாரமாக பழகியதில் இந்த நிர்மலமான உள்ளத்தை வேறு எந்த நாற்காலியிலும் இந்த ஆபீஸில் பார்க்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தது தவறில்லை. நம்மை 1 நிமிஷம் சும்மாவது கலவரப்படுத்தி வேடிக்கை பார்த்திருக்கிறான். இருந்தாலும் எப்படி நான் சொன்னது உண்மையில்லை என்று தோன்றிற்று? நான் தான் ராபணா என்று ஏதாவது உளறி வைத்தேனா? அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே. நாம முந்திக்கொண்டு யாரும் கேட்காத போது பேச்செடுத்த தோஷமா? பேசியதிலும் ஒன்றும் குளறுபடி இல்லையே. சித்திரக்காரனை சிறிது நேரம் பார்த்தான் அவன். நாக்கை பிதுக்கிக் கொண்டு பின்னணியில் சுக்கர பகவானை கோடாக வரைந்து கொண்டிருக்கிறான் அவன். சிரிப்பு வந்தது. இவனை பார்த்தால் வியப்பாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. கையில் எவ்வளவு சுருக்கு! இந்த குழந்தை உள்ளத்தில் உண்மை சட்டென்று ஒளிகாட்டிவிட்டதா? இந்நேரம் புரசவாக்கம் போயிருக்கலாம். எவ்வளவு இழைப்பு! ஆனால் இவ்வளவுக்கும் அழகு போய்விடவில்லையே. இந்த இழைப்பிலும் வறுமை கோலத்திலும் வாடலிலும் மருவின் மனமாக கமிழும் அழகு எங்கிருந்து எட்டி பார்க்கிறது? முன்கையில் எலும்புக்கும் சதைக்கும் நடுவில் வாய்க்கால் போல பள்ளம், தோளில் எலும்பு முட்டு. எந்த நோய் உன்னை இப்படி ஆசையுடன் தின்று உருக்குகிறது? அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று தனியாக குடித்தனம் நடத்துகிறாளா? பார்வதியும் இவளும் தனித்தனியாக எப்படி இருக்க முடியும்? நீ தனியாகவா இருந்தாய்? தானே சமைத்து தண்ணீர் கொண்டு வந்து தானே கடைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கி சாப்பிட்டு இடத்தை மெழுகி அம்மா கூடவா உன்னை கவனிக்காமல் விட்டுவிட்டாள்? இப்போது எதற்காக இங்கு வர வேண்டும்? மதராஸில் புதிதாக வருகிறவர்கள் இடம் கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு ஒரு கடிதம் எழுதினாலும் நேராக ரயிலுக்கு வந்து அழைத்து போயிருப்பேன். அழைத்து போய் எங்கே இறக்கியிருப்பாய்? ஏன், என் அறையில்தான். போன வருஷம் பார்த்ததில் கால் உடம்பு கூட இல்லை. இவர் சொல்லுவது போல 50 வயது மதிக்கலாம் போல்தான் இருக்கிறது. யமுனா, நீ ஏன் மதராஸ் வந்திருக்கிறாய்? தார் ரோடு உருகும். செருப்பில்லாமல் எதற்காக நடந்து வருகிறாய்? வீட்டிலிருந்து ஒரு கடிதம் போட்டால் நான் வரமாட்டேனா? பதில் வரும் வரையில் காத்திருக்க முடியாதா? யமுனா, யமுனா, எதற்காக இதை சொன்னாய்? அமிர்தமாக முழிகிற இந்த சொற்களை.
என்ன சார், என்ன சார் முனகிறீங்க?
சித்திரக்காரர் முறக்க கேட்டார்.
ரொம்ப ஏழைங்களா சார்? அதையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க போல இருக்க.
இல்லை இல்லை, என்னமோ நினச்சிட்டு இருந்தேன்.
யாருக்காக வருத்தப்படுறது? கையில் கோடி கோடியா இருக்கணும், இந்த மாதிரி வருத்தப்படணும்.
ஆனால் இப்போ இந்த மாதிரியே வருத்தப்பட வேண்டாமே. நம்ம மாதிரி முடியாதவங்களுக்கு தானே இந்த மாதிரி மனசா படைச்சு வச்சிருக்கு.
பாபு பதிலுக்கு தலையாட்டினான். சாயங்காலம் போய் பார்க்க வேண்டும்.
சாயங்காலம் என்ன? இன்று சனிக்கிழமை. ஆபீஸ் விட்டவுடன் போய் பார்க்க வேண்டும். டாக்டரிடம் காண்பிக்கத்தான் வந்திருக்கிறார் போல் இருக்கிறது. எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்பாரோ? எக்ஸ்ரே எடுத்து க்ஷயம்தான் என்று சொல்லி சானிட்டோரியத்திற்கு அனுப்பினால் அங்கு போகிறவர்கள் திரும்பி வருவது ஏது? வருஷ கணக்கில் படுக்கை, வந்தாலும் உடலை சுமந்து கொண்டு காலம் தள்ள வேண்டும். யமுனா, பிறரை ஏமாற்றி சூறையாடி பிழைப்பவர்களுக்குத்தான் இந்த வியாதி வரும் என்று நீலுப்பாட்டி சொல்லிக் கொண்டிருப்பாள். ஒரு பாவமும் அறியாத உனக்கா வந்தது? குழந்தை மாதிரி பாவத்தை நினைக்காமல் கூட வாழ்ந்துவிட்ட உனக்கா வந்தது? இல்லை, நான் இதை பார்த்து மனசு ஒடியவா? உனக்கு தவறு செய்துவிட்ட குற்றத்திற்கு ஈடு செய்ய நான் உனக்கு செய்து போடவா? தள்ளுக்கதவு திறந்தது. நம்மாழ்வார் கோதண்டபாணியிடம் ஏதோ சொல்கிறான். வரச்சொல்லு. நம்மாழ்வார் போகிறான். மறுபடியும் தள்ளுக்கதவு திறக்கிறது. யாரோ பொதிதாக இருக்கிறது. லாங் கிளாத்தில் ஒரு ஜிப்பா, மாநிலத்துக்கும் குறைவு, வயிடில்லாத பின்னோடுகிற கிராப்பு, அகன்ற மூக்கு, கையில் ஒரு தோல் பை. நரிக்குறவன் மாதிரி இந்த தோல் பையை தூக்காத பத்திரிகாசிரியரோ பிசினஸ்காரர்களையோ இங்கு பார்ப்பது அரிதாகிவிட்டது. இது பாடம் பண்ணின தோல். மனசும் சுண்ணாம்பிலும் திராவகத்திலும் பாடம் பண்ணினதுதான். விளம்பர மேனேஜர் என்று பாபுவின் மேஜை முன் வந்து நிற்கிறார். முகத்தில் யாசகம் கேட்க வந்தது போல ஒரு அச்சம். அதோ என்று பாபு கோதண்டபாணியை காட்டினான். வணக்கம் சார்.
வணக்கங்க, யாரு?
பதில் சொல்லாமல் நாற்காலியில் உட்கார்ந்து தோல் பையை திறந்து நாலந்து பத்திரிகை இதழ்களை மேஜை மீது வைக்கிறார் அந்த இளைஞர்.
என்ன?
நம்ம பத்திரிக்கைங்க புன்னகையா? ஐயோ, யாசகனின் புன்னகைக்கு கூட அந்தஸ்து கிடையாதா?
நீங்க போடுறீங்களா?
இல்லைங்க, மத்ராஸ் சிட்டி விளம்பரம்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன்.
என்ன பத்திரிக்கை, விருதா?
ஆமாங்க.
அப்படின்னா
விருது பட்டியிலேருந்து வருது.
விருது பேஷ்.
கோதண்டபாணி ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கிறார். பெரிய புள்ளிங்கள்லாம் எழுதுறாங்க. அருமக்கண்ணு, சிறுக வாழ்ந்தான், நீலா திருமணி, இவாள்லாம் யாரு?
இன்னைய முன்னணி எழுத்தாளர்களாச்சே இவங்கள்லாம்.
அப்படியா? முற்போக்கான எழுத்துங்க. தெக்குத்தி சீமையெல்லாம் ஒரு கலக்கு கலக்கிடுச்சு.
அப்படியா?
நல்ல இலக்கியம், முற்போக்கு இலக்கியமாகத்தான் இப்போ கேட்குறாங்க மாணவருங்க, பொம்பளைங்க எல்லாரும். அதுக்கெல்லாம் பெரிய திட்டமாக போட்டு செய்கிறாங்க. முதல் இதழ் 30,000 போட்டாங்க, அப்படியும் பல பேருக்கு கிடைக்கல. அப்புறம் 5,000 கூடுதலாக்கினாங்க. அப்புறம் ஏகப்பட்ட டிமாண்டு, மாதம் மாதம் ஏறிக்கிட்டே வருது.
இப்போ எப்படி இருக்கு?
இப்போ 62,000 போகுது. ஆனால் சொல்லிக்கிறது 80,000, போகிறது 62,000 தான் என்று சிரித்து கொண்டே அறையில் உள்ள மற்றவர்களை பார்க்கிறார் அவர்.
நீங்கள் தேவலாம் சார், 400 காப்பி போட்டுவிட்டு 40,000 50,000 நாக்கு கூசாமல் சொல்கிறாங்க. நீங்கள் என்னடானா 80,000 சொல்கிறோம்னு சொல்லிட்டு உண்மையையும் சொல்கிறீங்க. இல்லையா ஆர்டிஸ்ட்டு?
ஆமாங்க. இது மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்களா?
செய்தி தெரிஞ்சவங்க நீங்கள், இங்கேயா உள்ளத்தை மறைக்கணும் என்றார் வந்தவர்.
அப்படியா, யார் சார் நினைக்கிறாங்க?
சிறிது மௌனம்.
விலை 3,000?
ஆமாங்க.
80 பக்கம் போடுறோம், விளம்பரத்துக்கும் பக்கத்துக்கு 40 ரூபா தான்.
தேவலையே, குறைச்சலாக தான் இருக்குது.
60,000 காப்பி, 3,80 பக்கம்.
ஏப்பா, கட்டுமா சார் உங்களுக்கு?
முதல்ல அப்படி தானங்க செய்யணும்.
அது சரி, நல்ல கொட்டை போட்ட ஆளுங்க தான்.
நடத்துகிறவரும் பெரிய வியாபாரிங்க. வெங்காயம், பஞ்சு, தீப்பெட்டி, சுருட்டு, இப்படி பல வகை பிஸ்னஸ் நடத்துகிறவர் பெரிய புள்ளி.
பேர்?
காத்தையா.
காத்தையாவா? வேஷ்.
மீண்டும் மௌனம்.
அப்போ என்ன, புறப்பட்டுட்டீங்களா?
இல்லைங்க, விளம்பரம்தானே.
ஏதோ நீங்கள்லாம் பார்த்துக்குங்க.
வேஷா. அப்போ ஒரு என்ன எடுக்கிறீங்க?
கான்ட்ராக்டுங்க. இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் போகட்டும்.
வந்து பத்திரிக்கை அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க, பார்த்து செய்கிறோம். இந்த வருஷம் விளம்பரத்துக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் ஒதுக்கியிருக்கிறாங்க, பார்த்து செய்கிறோம்.
அப்படி சொல்லக்கூடாது.
பின்ன எப்படி சொல்கிறது? இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களா?
பார்த்து செய்கிறோம்.
சர்க்குலேஷன், விலை, ரேட்டு எல்லாம் பார்த்தா, எல்லாம் பார்த்து தான் செய்கிறது. உங்களது சௌரியமாக இருந்தால் ரொம்ப நல்லதாச்சு. டைரக்டருங்கள்லாம் பார்த்தா செய்யாமல் இருப்பாங்களோ?
என்னங்க, நீங்கள் மனசு வச்சா நீங்களா பார்த்து செய்கிறது தானேங்க.
நானா? நான் வெறும் கழுத. தூக்குன்னா தூக்குறது, இறக்குன்னா இறக்குறது, அவ்வளவுதான். டைரக்டர் மீட்டிங்கில் எல்லாம் பூந்து புறப்பட்டாகணும் இங்கே.
என்னமோ, அப்புறம் உங்கள் தயவு.
பார்த்துக்கலாம்.
மீட்டிங்கு என்னைக்குங்க?
ஜனவரி மாதம்.
ஜனவரியா? இன்னும் 4 மாதம் இருக்கு.
4 மாதம் ஒரு பிரமாதமா? ராமர் காட்டுக்கு போய் 14 வருஷத்தை 14 நாளாக ஓட்டிட்டு வரலையா?
அது சரிங்க, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் வருவேன்.
வாங்க.
இவங்க?
இவர் தான் நம்ம ஆர்டிஸ்ட். அவர் நம்ம அசிஸ்டண்ட் பாபு. வந்து 3 வாரம் ஆகுது. இவர் நம்ம டைப்பிஸ்ட்டு. நான் தான், உங்களுக்கு தெரியும்.
ஆமாங்க.
நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார்.
அப்போ வரேனுங்க.
பத்திரிக்கையை வச்சுட்டு போகிறீங்களே,
உங்களுக்கு தாங்க அதெல்லாம் நிறைய இருக்குங்க. நம்மக்கிட்ட
நிறைய இருக்கா? அப்போ சரி,
வரேன் சார்.
நீங்களும் பாருங்கள், மதிப்புரையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க.
சரி,
வரட்டுங்களா?
சரி.
சார், செருப்பு விட்டுட்டு போகிறீங்களே என்று எழுந்தார் சித்திரக்காரர்.
அடேடே என்று திரும்பி வந்தார் அவர்.
சர்க்குலேஷன் தொகை மாதிரி இதுவும் ஞாபகம் இருக்க வேண்டாமோ என்றார் கோதண்டபாணி.
உண்மைங்க.
தள்ளுக்கதவு திறந்தது. விருதுபட்டி சனியனை விலைக்கு வாங்கினா போலேம்பாங்க. இனாமா இத்தனை காப்பியை தள்ளிட்டு போயிட்டாரே, பாவம்.
ஓய் ஆர்டிஸ்ட், பார்த்தீராய்யா?
பார்த்தேங்க. நல்ல சத்திய சந்தருங்க, அப்பட்டமா உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. கெட்டிக்கார ஆளுதான். என்னமோ அண்ட புழுகள்லாம் கேட்டுக்கிட்டு, இந்த வெறும் புழுகள்லாம் ஏற மாட்டேங்குது இந்த பாவி காதில். என்ன செய்யறது? இந்த நாடகத்தை பார்த்து பாபுவின் மனசு சற்று லேசாக ஆயிற்று. 5 நிமிஷத்திற்கெல்லாம் மணி 1 அடித்தது. ஆஃபீஸ் முடிந்தது. அன்று சனிக்கிழமை. கோதண்டபாணியிடம் சொல்லிக்கொண்டு கீழே இறங்கினான் அவன். ஹோட்டலில் தோசை காப்பி சாப்பிட்டு விட்டு 7 நம்பர் பஸ்ஸில் ஏறி தோல் வளையத்தை பிடித்து கொண்டு நின்றான். வெப்பம் மூச்சை திணற அடித்தது. உடல் வேர்வையிலும் காங்கையிலும் வெந்து தவித்தது. தி ஜானகிராமனின் மோகமுள் 2வது பாகத்தின் 1வது அத்தியாயத்தின் 3வது பகுதி முடிந்தது.